தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பராக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மீண்டுமாக உங்களை எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திருப்பலி வழியாக சந்திப்பதிலே, இப்பள்ளியிலே உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஷுவன்ஸ்டாட் ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மறைமாவட்ட குரு. ஷுவன்ஸ்டாட்டா ஆன்மீகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கும். ஷுவன்ஸ்டாட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாகவே இருக்கும். பீடத்திற்கு முன்பாக அன்னை மரியாவினுடைய புகைப்படம் தாங்கிய ஒரு படம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது என்னடா புதுசா அப்படின்னுலாம் நீங்கள் யோசிப்பீங்க. கடந்த இரண்டு வாரங்களாகவே ஷுவன்ஸ்டாட் உலகளாவிய சமூகமானது தங்களுடைய ஃபவுண்டிங் டே, இந்த இறை சமூகத்தை, இந்த சபையை ஆரம்பித்த நாலு நாளினுடைய நினைவை அக்டோபர் 18 தேதி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. நிறைய இடங்களில், உலகத்திலே பல இடங்களில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவானது நமது பகுதியிலே, நமது மறை மாவட்டத்திலே இந்த மாதம் 11, 12, 13 தேதிகளில் விராலிமலை பங்களே அங்கிருந்து பணியாற்றுகிற ஷுவன்ஸ்டாட் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி ஆண்டவே திருப்பயண அருட்சகோதரிகள் தங்களுடைய ஆன்மீகத்தை கொண்டாடினார்கள். அவர்களோடு நானும் இணைந்து எனது ஆன்மீகத்தை கொண்டாடினேன். எங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. நீங்களாம் எங்களுக்கு விழா வாழ்த்துக்களை சொல்லணும். உலகில் இருக்கிற ஏறக்குறைய 101 நாடுகளிலே இந்த ஆன்மீகம் பரவி இருக்கிறது. 3000 குடும்பங்கள் இந்த ஆன்மீகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த ஆன்மீகத்தினுடைய மையம் எதை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது அன்பை, உடன்படிக்கையை மையமாக கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களை எல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிப்பதற்காக, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, நான் வாழ்கிற இந்த ஆன்மீகத்தில் இன்னும் அதிகமாக நானும் நீங்களும் இணைந்து வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்காக உங்களை அழைக்கிறேன். இந்த பள்ளியை இந்த காணொளி மூலமாக கண்டுகளிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், இப்பள்ளியிலே பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எங்களை ஆசீர்வதித்தது போல தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இப்பள்ளியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீவுகளை தகுதியுடன் கொண்டாட நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
கொன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் அது திருவிழத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடும் தூயாவியோடும் இணைந்தாற்றி செய்கின்ற எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். நீங்கள் பாவத்தின் இன்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 19 தொடங்கி 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தின் இன்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நீதியான
வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதியன செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கான செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 தொடங்கி 53 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிறந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகள்களுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிறந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஷுவன்ஸ்டாட்டின் அரசியும் வெற்றி கண்ணியுமான மகா ஆச்சரிய அன்னையினுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் கூடிய என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா புதுசா சாமியாரு, மகா ஆச்சரியத்துக்குரிய அன்னை அப்படின்னு சொல்லி ஒரு மாதாவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாரே, ஷுவன்ஸ்டாட்டினுடைய அரசியும் வெற்றி கண்ணியும் சொல்கிறாரே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த நாளினுடைய நற்செய்தியை பார்த்தோம்னா பயமுறுத்தக்கூடியதாக இருக்கு. என்ன பயமுறுத்துச்சியா? தீமூட்டவே வந்தேன், கொளுத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்களே பிக் பாஸில் சொல்லுவாங்க, கொளுத்தி போடுறாங்க அப்படின்னு. அதுபோல் கொளுத்தி போடுறார் ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, நான் கொளுத்தி போட வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் தீமூட்ட வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்னால் அமைதியை கொடுக்குறவர் தானே, அப்படி தானே நம்மளாம் எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் தீமூட்ட வந்தேன், உங்களை கொளுத்தி போடுறதுக்கு வந்தேன், உங்களிடையே இருக்கிற பிரிவினைகளை உயர்த்த வந்தேன் அப்படிங்கிற ஒரு தோணியில் ஆண்டவர் பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. லூக்கா நற்செய்தியை யதார்த்தமாக சிந்திக்கிற போது இரக்கம் நிறைந்த ஒரு நற்செய்தி என்று சொல்வாங்க. இரக்கத்தின் நற்செய்தி லூக்கா நற்செய்தி. ஆண்டவர் கனிவுடையவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஏழைகளின் பால் பரிவுள்ளவர் என்ற சிந்தனையை தான் லூக்கா நற்செய்தி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கிடையே தீமூட்ட வந்தேன், பகைமையை வளர்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. ஒருவேளை நம்முடைய கடைசி காலத்தை பற்றி இயேசு பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறது. ஆனால் தீமூட்ட வந்தேன் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் இப்படி உல்டாவாக புரிஞ்சுக்கிறேன், அப்படியே எதிர்மறையாக. ரெண்டு தீயை நம்ம பழைய ஏற்பாட்டத்தில் ஏற்பாட்டு நூலில் பார்த்துருக்குறோம். முதல் தீ எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு முட்புதர் எரிந்து கொண்டு இருக்கிறது, மோசை இறைவாக்கினர் அழைக்கப்படுகிறார். எரிந்து கொண்டு இருக்கிற அந்த முட்புதரில் அந்த இடத்தை பற்றி மோசைக்கு சொல்லப்படுகிற போது, இது புனிதமான இடம், உனது காலடிகளை அவிழ்த்து விட்டு வா என்ற முன்னறிவிப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக தீ என்பது, அந்த அக்னி என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுப்பதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு காட்டுவதாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக அந்த தீயை நம்ம எப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குற போது, மோசை இறைவாக்கினர் எகிப்து தேசத்திலிருந்து மக்களை விடுவித்து பாழை நிலத்தில் அழைத்து வருகிற போது, பகலிலே வெயில் அவர்களை தாக்காத வண்ணம் மேகத்தூணினுடைய நிழலாகவும், இரவிலே இருள் அவர்களை சூழாத வண்ணம் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தினார் என்பதை விடுதலை பயணம் நூலிலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இங்கு கடவுள் வழிகாட்டுபவராக, பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய பிரசன்னத்தை காட்டுகிறவர், பாதுகாப்பை அளிக்கிறவர், வழிநடத்துகிறவர் எப்படி அமைதியை குலைத்து சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து கொளுத்தி போட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்வது அது அல்ல. நம்மிடையே இருக்கின்ற அந்த வேற்றுமை மனநிலையிலிருந்து நாம் விடுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தான் மூன்றாவது நெருப்பை நீங்கள் விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் ஏற்பாட்டுனுள்ள படிச்சிங்கன்னா அருமையாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு இறந்து புதைக்கப்படுகிறார். புதைக்கப்பட்ட பிறகு உயிர்த்தெழுதுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகும் அவருடைய சீடர்கள் அடைத்து கொண்டார்கள் அறைகளிலே. அப்படி அடைத்து கொண்ட அந்த சீடர்களுக்கு வலுவூட்டவராக மாறுகிறார் ஆண்டவர் இயேசு அக்னி வடிவிலே. பெந்தகோஸ்தை பெருவிழா என்று இதை நாம் சொல்லுகிறோம். அக்னி நாவு வடிவிலே சீடர்கள் மீது இறங்குகிறார். அது அவர்களுக்கு தெம்பூட்டுகிறது. இயேசுவினுடைய நற்செய்தியின் சாட்சிகளாக அவர்களை மாற்றுகிறது என்பதை தான் இந்த பகுதியை நாம் வாசிக்கிற போது நான் புரிந்து கொள்ளுகிற விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த, பல்வேறு வேறுபாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சிக்கல்கள் திரு அவையிலே இருந்திருக்கின்றன. யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, தங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தி கொள்ளுகிறார்களோ, தங்களுடைய மேன்மையை உயர்த்தி கொள்ளுகிறார்களோ, அவர்களெல்லாம் நம்பிக்கையாளர்களை நசுக்குவதாக பார்க்கிறோம். நசுக்குவர்களுக்கு உரிமை இல்லாமல் போனதாக பார்க்கிறோம். பல குரல்கள் எழுகின்றன. இந்த குரல்களெல்லாம் கருத்துமை உருவமைத்து அங்கு சீர்திருத்தம் நடைபெறுகிறது. அந்த சீர்திருத்தத்தினுடைய வெளிப்பாடுகள் பல்வேறு இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய செயல்பாடுகளினுடைய நீட்சியாகத்தான் இயக்கங்கள், மூமெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. அங்குதான் இந்த ஷுவன்ஸ்டாட் இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஷுவன்ஸ்டாட்டினுடைய இயக்கத்தை பற்றி நாம் சொல்லுகிற போது, இந்த சபையை பற்றி நான் சொல்லுகிற போது, இதனுடைய நிறுவனர் தந்தை கெண்டனிக் அவர்கள் ப்ராஃபட் ஆஃப் வேர்ல்டு வார்ஸ் என்று நான் சொல்வேன். இரண்டு உலகப்போர்களுடைய மத்தியிலே வாழ்கிறார். அவருடைய மத்தியிலே வாழ்கிற இவர் அப்போது இருந்த மக்களுக்கு, இந்த போரினால் அவதிப்பட்ட மக்களுக்கு இறைவாக்கினனாகவே தன்னை காட்டிக்கொள்ளுகிறார். அப்படிதான் அவருடைய சிந்தையிலே உதித்ததுதான் 1914 அக்டோபர் மாதம் 18 நான் முன்னுரையில் சொன்னது போல உலகளாவிய ஷ்வான்ஸ்டாட் பேரியக்கமானது தங்களுடைய நிறுவன நாளை கொண்டாடி மகிழ்கிறது என்று சொன்னது போல அக்டோபர் மாதம் 18 ஜெர்மனி தேசத்தில் உள்ள ஷ்வான்ஸ்டாட் என்ற இடத்திலே ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, உடன்படிக்கை வாழ்வு தான் அதனுடைய சிறப்பு அம்சமாக நான் பார்க்கிறேன். இந்த உடன்படிக்கை வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்று திருவையினுடைய வழிகாட்டுதலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஷ்வான்ஸ்டாட் இயக்கம் நற்செய்தி ஆன்மீகத்தை கொண்டு தனி நோக்கத்தோடு, தனி அடையாளத்தோடு, தனி பணி வரலாற்றோடு ஆரம்பிக்கின்ற ஒரு இயக்கமாக நாம் இதை பார்க்கிறோம். திரு அவை இந்த இயக்கத்தை அங்கீகரித்திருக்கிறது. இந்த இயக்கம் என்பது 3 நிலைகளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஷ்வான்ஸ்டாட் என்பது, ஷ்வான்ஸ்டாட் ஒரு புதுப்பிக்கும் இடமாக இருக்கிறது. எதை புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விதான். மனிதனுடைய வாழ்வையும் நம்பிக்கையும் புதுப்பிக்கின்ற இடமாக ஷ்வான்ஸ்டாட் இருக்கிறது. ஏ மூமெண்ட் ஆஃப் ரினீவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதை புதுப்பித்தல், தனி மனிதன் தன்னைத்தானே புதுப்பித்து தான் புதுப்பிக்கப்பட்டதன் வழியாக அவன் சார்ந்த சமூகத்தை புதுப்பிக்க வேண்டும். இதுதான் ஷ்வான்ஸ்டாட் மூமெண்டினுடைய இயக்கத்தினுடைய முதன்மையான நோக்கமாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஷ்வான்ஸ்டாட் இயக்கம் என்பது ஏ பிளேஸ் ஆஃப் கிரேஸ், அருள் பொழியும் இடமாக இருக்கிறது. இந்த அருள் பொழியும் இடத்துல எதை மையமாக கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற போது, ஆலயத்தை, சிற்றாலயத்தை மையமாக கொண்டு வாழ்கிறோம். இரண்டாவதாக, இந்த அன்னையை மையமாக கொண்டு வாழ்கிறோம். இந்த சிற்றாலயமும் அன்னையும் நமக்கு என்ன செய்வார்கள் என்று நீங்கள் என்னை கேட்டீர்கள் என்றால், உடன்படிக்கை வாழ்விலே நீங்களும் நானும் இணைய வேண்டும் என்ற அழைப்பை அது கொடுக்கிறது என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. உடன்படிக்கை என்றவுடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்குறது சீனாய் மலையில் யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வும் யாவே இறைவனுடைய பராமரிப்பும் இரண்டு வகையிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக விடுவிக்கப்பட்ட பின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் உணவுக்கென்ன எடுத்துக்கொண்ட மாமிசம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ரொட்டி துண்டுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, உணவு பதார்த்தங்கள் கிடைக்கவில்லை, நீர் கிடைக்கவில்லை, பயணத்தினுடைய களைப்பு அவர்களுக்கு அன்சர்டனிட்டியாக இருக்கிறது, அவர்களுக்கு எந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. ஆகையினால அந்த இஸ்ரேல் மக்கள் தாந்தோன்றித்தனமாக வாழ்கிறார்கள். அப்படி தாந்தோன்றித்தனமாக வாழ்கிறவர்களை நான் உங்களுடைய இறைவன், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை சீனாய் மலையிலே மோசே இறைவாக்கினரை முன்வைத்து யாவே இறைவன் தனக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இங்கு கடவுள் யாவே இறைவன் தானாக முன்வந்து மக்களுடைய நெறிமுறை வாழ்வை நெறிமுறைப்படுத்துவதற்காக இந்த உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆன்மீகத்தினுடைய உடன்படிக்கை என்பது தானாக கடவுளிடமிருந்து வருவதல்ல, அன்னை மரியாவிடமிருந்து வருவதல்ல, மாறாக தனி மனிதனிடமிருந்து அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு செல்வதுதான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். தன்னை உணர்ந்து, தன் வாழ்வின் சூழலை உணர்ந்து, அன்னையோடு, அன்னை வழியாக ஆண்டவர் இயேசுவோடு, நான் உன்னுடைய மகனாக இருப்பேன், நீ என்னுடைய தாயாக இருப்பாய், நாம் இருவரும் இணைந்து ஆண்டவருடைய வாழ்வை, நன்மைத்தனத்தை பிரதிபலிக்கின்ற பின்பங்களாக மாறிப்போகிறோம் என்ற சிந்தனையை தான் இந்த ஷ்வான்ஸ்டாட் பேரியக்கத்தினுடைய உடன்படிக்கை நமக்கு சொல்வதாக இருக்கிறது. இதை அந்த ஆன்மீகத்தில் அன்பின் உடன்படிக்கை என்று சொல்வார்கள். மூன்றாவதாக, தனி சிறப்புள்ள ஆன்மீகம், எ யூனிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித்தின் த சர்ச் என்று இதை நாம் சொல்லுகிறோம். திருவையிலே தனி சிறப்புள்ள ஆன்மீகமாக ஷ்வான்ஸ்டாட் ஆன்மீகம் இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு பகிர்ந்து கொள்கிறோம். இங்கு நான் இருக்கிறேன், என்னோடு நமது மறைமாவட்டத்தில் பணியாற்றுகிற விராலிமலை பங்கில் இருக்கிற மேரி ஆன் த வே ஸ்வன்ஸ்டாட் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி ஆன் த வே திருப்பயண மாதா அருட் சகோதரிகள் இங்கு இருக்கிறார்கள். இன்று பாடல் பாடுகிறவர்கள் அவர்கள்தான். நாங்களெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஆன்மீகம் எங்களுக்கு எதை சொல்கிறது என்று பார்க்கிற போது மூன்று வகையான ஆன்மீகத்தை நாங்கள் வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறது. ஒன்று கவனண்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகிறோம், உடன்படிக்கை ஆன்மீகம். அதைதான் சீனாய் மலையிலே யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை. இங்கு ஷுவன்ஸ்டாட்டில் மக்கள் அன்னை மரியாள் வழியாக இந்த மகா ஆச்சரிய அன்னை வழியாக இறைவனோடு ஏற்படுத்தி கொள்ளுகிற அன்பின் உடன்படிக்கையாக நாங்கள் வாழ்கிறோம். இரண்டாவதாக இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்கிறோம், அன்பின் கருவிகளாக எங்களையே மாற்றுகிறோம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் லவ் என்று சொல்லுவோம். இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் லவ் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பணியை, இரக்கத்தினுடைய பணியை நாங்கள் அன்னை மரியாவிடமிருந்து அருட்கொடையாக பெற்று அகில உலகிற்கு கொடுக்கின்ற மனிதர்களாக மாறிப்போகிறோம். வி பிகம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பிளேட் த லவ் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். நாங்கள் ஆண்டவருடைய அன்பை இசைக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் மாறுகிறோம். அந்த அன்பின் கருவிகளாகவே இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய இரண்டாவது அம்சம். மூன்றாவது சிந்தனை என்ன என்று பார்க்கிற போது எவ்ரிடே சாங்டிட்டி என்று சொல்வார்கள், அன்றாட புனிதம் என்று இதை தமிழிலே சொல்லுகிறோம். அன்றாட புனிதத்தினுடைய தன்மை என்ன என்று பார்க்கிற போது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் வாழ்கிற போது, ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிற போது அன்னையினுடைய மகா ஆச்சரிய அன்னையினுடைய அன்பு பிள்ளையாக ஆண்டவருடைய வாழ்வை எனது வாழ்வாக இயேசுவினுடைய வாழ்வு செல்கிற இடங்களிலெல்லாம் நன்மைகள் செய்யக்கூடிய மனித வாழ்வாக இருந்திருக்கிறது. அந்த மனித வாழ்வை நாங்கள் அருட்கொடையாக அன்றாட புனிதங்கள் வழியாக மேற்கொள்கிறோம் என்பதுதான் இந்த ஷுவன்ஸ்டாட் ஆன்மீகத்தினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. இந்த ஷுவன்ஸ்டாட் எங்கே இருக்கிறது அப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறேன். இந்த ஷுவன்ஸ்டாட் இயக்கத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய பாதுகாவலி யார் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, மகா ஆச்சரியத்துக்குரிய அன்னை. இவருடைய வாழ்த்தை தான் நான் இன்றைய பகிர்வினுடைய முதல் பகுதியிலே உங்களுக்கு சொன்னேன். இந்த அன்னை தான் எங்களுக்கு அன்னையாக இருக்கிறாள். இந்த அன்னையினுடைய படத்தை சுற்றி எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம், அன்னையினுடைய பிள்ளை என்றும் பாதுகாப்பாக இருப்பான் என்ற ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் திருச்சபையை தாய் திருச்சபை என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை அகில உலகிற்கு எடுத்து செல்லக்கூடிய கருவிகளாக அன்னையினுடைய வழிகாட்டுதலே வாழ்கிறோம் என்பதாக. அதை ஒத்துதான் இந்த ஷுவன்ஸ்டாட் பேரு இயக்கம் இருக்கிறது. இதனுடைய நிறுவனர் தந்தை ஜோசப் கென்டனிக் அவர்கள் இந்த அன்னையை குறிப்பிடுகிற போது இவரிடம் நான் ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த உடன்படிக்கையானது நமது அன்றாட வாழ்வினுடைய புனிதத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறது என்று சொல்லுவார். இந்த ஏற்படுத்துகிற உடன்படிக்கைக்கு ஒரு ஜபம் இருக்கிறது. அந்த ஜபம் ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது மை குயின் மை மதர் என்று சொல்வார்கள். தமிழில் அதை மொழிபெயர்க்கிற போது என் ஆண்டவளே என் தாயாரே என்ற ஒரு ஜபத்தை நாம் சொல்லுகிறோம். என் ஆண்டவளே என்று சொல்லுகிற போது இறையியல் பிரச்சனை இங்கே இருக்கிறது. தியாலஜிக்கல் எரர் என்று இதை சொல்வார்கள். எப்படி மாதாவை ஆண்டவள் என்று சொல்ல முடியும், அன்னை மரியாவை ஆண்டவள்னு சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் இது தெளிவாக இருக்கிறது, அவள் ஆண்டவள் அல்ல மாறாக மை குயின் என்று சொல்கிறோம், அரசியே என்று சொல்கிறோம். பிற்காலத்தில் ஒருவேளை ஸ்வன்ஷாட் இயக்கம் இதுக்கான ஒரு தியாலஜிக்கல் எரரை களைந்து கொடுக்கிறதா என்பது எனக்கு தெரியலை. ஆனால் ஸ்வன்ஷாட்டில் மட்டும்தான் அந்த ஜபம் சொல்லப்படுகிறது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா இடங்களையும் சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் இந்த மே மாதத்தில் அன்னை மரியாவுக்கு ஒவ்வொரு நாளும் மண்டகப்படி ஒப்பு கொடுக்கிற போது இந்த ஜபத்தை சொல்லுவாங்க, என் ஆண்டவளே என் தாயாரே என்று இந்த ஜபத்தை கிராமங்களிலே ஜெபிப்பது வழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் மூலமாக எங்களுடைய அன்றாட உடன்படிக்கையினுடைய அந்த புரிந்துணர்வாக இதை வைத்து நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீகம் என்பது இரண்டாம் வத்திகான் சங்கத்தினுடைய பிரதிபலிப்பாக இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அதிகமாக உலக நாடுகளிலே வளர்ந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் முன்குறிப்பிட்ட காலமில்லை, முன்குறிப்பிட்ட நோக்கமில்லை, இதை அனைத்தையும் ஒரு புதுப்பிக்கின்ற சமுதாயத்தை முன்னிறுத்துகிற ஒரு நோக்கமாகத்தான் இந்த சமூகம் கட்டியெழுப்பப்படுகிறது. இதனுடைய முதன்மை சிந்தனை என்ன என்று பார்க்கிற போது, அன்னை மரியாவிடம் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது இப்படியாக நாம் சொல்லுவோம், நத்திங் விதவுட் யூ, நத்திங் விதவுட் அஸ், உம்மையல்லாமல் ஒன்றுமில்லை, எம்மை இல்லாமலும் ஒன்றுமில்லை என்று சொல்வோம். இதை புதிய பரிணாம மனித குலத்திற்காக எங்களுடைய நிறுவனர் தந்தை சொல்வார், த நியூ மேன் இன் த நியூ சொசைட்டி, இந்த புதிய சமூகத்தினுடைய புனித மனிதர்களாகவே நாம் மாறிப்போகிறோம் என்று சொல்வார்கள். இப்படி நாங்கள் வாழ்கிற, நாங்கள் கொண்டாடுகிற இந்த ஆன்மீகத்தினுடைய தன்மைகளிலிருந்து ஷ்வன்ஸ்டாட் என்ற ஆலமரம் தலைத்தோங்கியிருக்கிறது. அந்த மரத்தினுடைய கிளைகளாகத்தான் ஷ்வன்ஸ்டால் இளைஞர்கள் இருக்கிறார்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறார்கள், ஷ்வன்ஸ்டால் சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த சகோதரிகளுக்குள்ளே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன, ஷ்வன்ஸ்டால் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி என்று ஒரு பிரிவினரும், ஷ்வன்ஸ்டால் சிஸ்டர்ஸ் ஆஃப் த ஆன் த வே என்ற மற்றொரு பிரிவினரும் அவர்கள் தமிழ்நாட்டிலே விராலிமலையில் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அடுத்ததாக ஷ்வன்ஸ்டால் சகோதரர்கள், ஷ்வன்ஸ்டால் மறைமாவட்ட குருக்கள். இந்த ஷ்வன்ஸ்டால் மறைமாவட்ட குருக்களிலே மூன்று பிரிவினர் இருக்கிறார்கள், லீக் என்று சொல்லுவோம், அடுத்தது ஃபெடரேஷன் என்று சொல்லுவோம். இந்த ஃபெடரேஷனில் தான் நான் என்னுடைய நண்பர்களோடு இந்த ஆன்மீகத்தை பின்பற்றி வாழ்கிறேன். அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்துதான் ஷ்வன்ஸ்டாட் பெண்கள் இயக்கம் வருகிறது. கடைசியாக ஷ்வன்ஸ்டாட் தந்தையர்கள் சமூகம், ஷ்வன்ஸ்டாட் ஃபாதர்ஸ் என்று நாம் சொல்கிறோம். இவர்கள் கேரளாவில், பெங்களூரிலே, மதுரையிலே என பல இடங்களிலே பரவி தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 19ஆம் தேதி ஷ்வன்ஸ்டாட் தந்தையர்களோடு மதுரையிலே இந்த மகா ஆச்சரியனுடைய விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இப்படியாக இந்த ஆன்மீகம் வளர்கிற இந்த நாட்களிலே அக்டோபர் மாதம் என்பது எங்களுக்கு சிறப்பான மாதமாக கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய உடன்படிக்கை வாழ்வை புதுப்பிப்பதற்கான ஒரு மாதமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். நீங்களும் அழைக்கப்படுகிறீர்கள், குடும்பங்களாக, இளைஞர்களாக, இளம் பெண்களாக எங்களோடு இந்த துறவர வாழ்விலே இணைந்தும் வாழலாம், குடும்பங்களிலே இருந்தும் வாழலாம். இதற்கு நீங்கள் இணையும் தொடர்பு கொள்ளலாம். ஷ்வன்ஸ்டாட் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆன் த வே என்று சொல்லப்படுகிற இந்த விராலிமலையில் இருக்கிற இந்த திருப்பயண மாதா இல்லத்தில் இருக்கிற சகோதரிகளையும் நீங்கள் நாடலாம். குடும்பங்களாக அன்னை மரியாவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். அப்படி ஒப்பு கொடுக்கிற போது தான் நம்ம இன்றைய நற்செய்தியிலே முடிவுக்கு வருகிற அந்த அமைதி, குடும்பங்களிலே பிளவுகள் ஏற்படாமல் அமைதியை நாம் அனுபவிக்கக்கூடிய கருவிகளாகவே மாறுகிறோம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் லவ் என்று சொல்லுகிற போல நீங்களும் நானும் அன்னையினுடைய அருளை பெற்றவர்களாக, ஆதரவை பெற்றவர்களாக, உடனிருப்பை பெற்றவர்களாக ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பரிசான அந்த அமைதியை உலகிற்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுவோம். இத்தகைய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக உங்களையே நீங்கள் தயார் செய்யுங்கள். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அன்னை மரியா, ஆச்சரியத்துக்குரிய அன்னை உங்களோடு இருப்பார். எங்களுடைய ஆன்மீகத்தின் வழியாக உங்களுக்காக சேவை செய்வதை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். அன்னை மரியாவினுடைய ஆற்றலை பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையை உலகெங்கும் பரவக்கூடிய கருவிகளாக நாம் மாறுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே பங்கெடுப்போம். ஆமீன்.
Thank you.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனிதமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இருவனை கேட்டதாகும்படி ஜபியுங்கள்.
தமது பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திருவாவை இணைத்து நலனுக்காகவும் உங்களது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அழைத்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்குமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வு வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்ள செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.